நான் வசன வசனமா நம்ம பைபிள பிரீச் பண்ணும் போது ஒரு சில பகுதிகள் பாத்தீங்கன்னா அது என்ன விடுறதில்ல, அது இறுக்கி என்ன பிடிச்சிக்கும், அதை விட்டு போறதுக்கும் எனக்கு மனசே வர்றதில்ல. பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பகுதி வந்து யோசுவா 1-10 வரைக்கும் அப்படின்லாம், இதை விட்டு போகவே எனக்கு முடிய மாட்டேது. அதனால அதை இன்னும் ஒரு தடவை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஆழமான சத்தியங்கள், சில காரியங்களை இன்னும் அடிஷ்னலா அதுல படிச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரிச், ரொம்ப அருமையான பகுதி. 1-10 வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல 3 கட்டளைகள் ஆண்டவர் வந்து யோசுவாவுக்கு தருதுதான் நம்ம பார்க்கிறோம். அந்த ஒவ்வொரு கட்டளையும் கீழ்ப்படியும் போது அவருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களே அவர் வாக்குத்தத்தமா கொடுக்கிறார். ஒரு கட்டளை, அதுக்கப்புறம் பிளஸ்ஸிங், ஒரு கட்டளை அதுக்கப்புறம் பிளஸ்ஸிங். முதலாவது கட்டளை என்ன? யோர்தானை கடந்து நீர் செல், யோர்தானை கடந்து நீ செல். என்னுடைய பர்சனல் மெடிடேஷன்லயும் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. பர்சனலாக பார்க்கும்போது ஏன் யோர்தானை கடந்து நீ செல்லும் போது ஒரு ஒரு தீர்மானமான ஒரு டிசிஷனை பத்தி அவர் பேசுறாரு இல்லைங்களா? ஸ்பிரிச்சுவலா என்னைக்கு நம்ம வாழ்க்கையில வந்து தேவன் எனக்கு இவ்வளவு பெரிய சுதந்திரத்தை, இவ்வளவு பெரிய அழைப்பை கொடுத்திருக்கிறாரு, நான் இன்னுமே உலகத்தோடு கேம்ஸ் ஆடுறத, ஆத்மாவோடு ஆடுறத நான் இன்னுமே அனுமதிக்க மாட்டேன், உலகத்தோடு ஆட்டம் போட்டுக்கிறது அங்க ஒரு கால இங்க ஒரு காலை நான் அனுமதிக்க மாட்டேன், என் ஆயுசெல்லாம் பத்தாதே தேவன் எனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு நான் இன்னும் எப்படி வீணாக்குவேன் என்னுடைய காலங்களை அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம் பாருங்க. அதுதான் யோர்தானை கடந்து. வேதத்துல பல பகுதிகளில் பார்க்கலாம். பீட்டர் பேதுரு நமக்கு அடிக்கடி அந்த யோர்தானை கடக்க சொல்லியிருக்கார் அவருடைய பாஷையில. எப்படி? இனி நீங்கள் ஆத்மாக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளுக்கு விட்டு விலகி என்ன பண்ணணும்? நீங்க எக்ஸலண்ட் லைஃப் வாழுங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்த சுதந்திர வாழ்க்கை, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியங்கள், எவ்வளவு அழியாததும் வாடாததுமான சுதந்திரம் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை நீங்க வாழணும். அந்த வாழ்க்கையை வாழும் போது அதை பார்க்கிற மனிதர்கள் என்ன செய்வாங்க? சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்துவார்கள் இல்லைங்களா? இனி நாம் புறஜாதியார்களுடைய இச்சைகளின் படி நடந்து நிறைவேற்றினது போதும், போதும் அப்படின்றார் இல்லைங்களா? இனி நாம் மனுஷர்களுடைய இச்சைகளின்படி வாழாமல் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ கடவோம். ஏன் நம்ம மனுஷர்களுடைய இச்சைகளின்படி வாழ்ற வரைக்கும் தேவனுடைய சித்தத்தை செய்து அவருடைய சுதந்திரத்தை அனுபவிக்கிறவர்களா நம்ம இருக்க மாட்டோம் பாருங்க. ஒன்னு நீ மனுஷர்களுடைய இச்சைகளின்படி வாழ்ந்து காலத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கணும், இல்ல தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி அவருடைய சுதந்திரத்தை நீ அனுபவிக்கிறவனா இருக்கணும். இது ரெண்டுதான். ஆகவே கிராஸ் த ஜோர்டன், ஒரு தீர்மானமா, ஒரு கடவுளுடைய வாக்கு தத்தங்களை முன்னிட்டு ஒரு தீர்மானமான ஒரு ஒரு டிசிஷன் சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது பல விதத்தில் நம்ம அப்படி பார்த்துட்டு வரோம். ஏன்னா அந்த மாதிரி யோர்தானை நம்ம கடக்கலன்னா கிறிஸ்துக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய சுதந்திரத்தை நாம் அனுபவிக்கிறவர்களா இருக்க முடியாது. ஒரு விசுவாசத்தோடு நம்ம ஒரு நடை எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன் கிறிஸ்துக்குள்ள சுதந்திரம் எங்க பார்த்தாலும் தெரியுதுங்க. இப்ப வித்தியாசமா பைபிள் தெரியுது, பைபிள் வித்தியாசமா தெரியுது விசுவாசத்தோடு அதை படிக்கும் போது. உதாரணத்துக்கு நம்ம யோவானே படிச்சோம், யோவான் 14 பாருங்களேன். என் பர்சனல் மெடிடேஷன்ல நான் பண்ணிட்டு இருக்கும் போது இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும்போது அடிக்க 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 சொத்தா கொடுத்துட்டு போயிருக்கிறார் நமக்கு. இதெல்லாம் உனக்கு தான், நீ அனுபவிச்சுக்க நம்முடைய சுதந்திரம். யோவான் 14:12 படிங்களா.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிற படியனால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான்.
தொடர்ந்து 13 படிங்க.
நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மதுமைப்படும்படியாக அதை செய்வேன்,
அதை செய்வேன். பாருங்களேன், வாட் அ ப்ராமிஸ் இல்லைங்களா? என்னை விட பெரிய கிரியை செய்வான். 21 படிங்களா.
என் கற்பனைகளுக்கு பெற்றுக்கொண்டு அவைகளுக்கு கை கொண்டுகிறவனோ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான், நானும் அவனிலும் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன்.
இட்ஸ் ஆல் கிரைஸ்ட் வந்து அவரை வந்து நமக்கு வெளிப்படுத்துறாராம். நம்ம ஸ்பிரிச்சுவல் கண்களை திறந்து அதெல்லாம் எவ்வளவு ஒரு டிவோஷனல் பேசேஜ் தெரியுமா? இயேசு வந்து நான் வந்து என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன், என்னுடைய மகிமையை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். அதெல்லாம் இந்த உலகத்துல நடக்கிற காரியங்களை பத்தி சொல்றார். 23 படிங்க.
இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம்.
நானும் என் பிதாவும் த்ரியேக தேவனும் வந்து அவனுக்குள் வாசம் பண்ணுவோம். The presence of Trinitarian God. தெய்வீகம் குடி வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாக நம்ம மாறுவோம் அப்படின்னு போட்டு 27 படிங்களா,
சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்.
மாடி அவருடைய சமாதானத்தையே நம்மளுக்கு கொடுக்கிறாராம். யோசிச்சு பாருங்க, சிலுவை, மரணம், வெறுப்பு, கசப்பு, ரத்த அகோரம், அதுக்கு மத்தியில எல்லாம் நின்று ஜெயிச்ச அந்த சமாதானத்தை போய் நமக்கு கொடுக்கறாரு. அதெல்லாம் எப்போங்க அனுபவிக்கிறது நம்ம? அப்படி ஒரு வாழ்க்கை சுதந்திரத்தை எப்போ அனுபவிக்கிறது? இந்த தேவ பிரசன்னத்தை எப்போ அனுபவிக்கிறது? ஆயுசு முழுக்கும் வீண் அடிச்சது போதும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு யோர்தானே, நம்ம பிச்சைக்கார மாதிரி அங்க இங்க இது பண்ணிட்டு வாழ்ந்தது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானமான டிசிஷன் இல்லைங்களா, ஒரு ஒரு டிட்டர்மினேஷன். என்னமே என் ஆயுசு கடவுள் எனக்கு என்ன வச்சிருக்காரோ, மனுஷனுடைய இச்சைகள் போதும், ஒன்னும் அதுல வேஸ்ட், வீணடிச்சது போதும். இன்னமே ஆண்டவருடைய சுதந்திரத்துக்காக நான் வாழுவேன், அதை அனுபவிக்கணும். விசுவாசத்தோடு நம்ம எடுக்கிற படி இல்லைங்களா, இட்ஸ் டிசிஷன். அதுதான் நம்ம பாக்குறோம். அடுத்ததாக என்ன பாக்குறோம்? அடுத்த கட்டளை,
பலன் கொண்டு
திடமனதாயிரு. அந்த மாதிரி நம்ம வந்து ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை நம்பும் போது என்ன ஆகுது? முதல் கோளைகளா வாழ்ந்துகிட்டு இருப்போம், ஆனா பெரிய திடன் பலன் நமக்கு வரும். பெரிய எங்கேயும் இல்லாத இவரு எப்படிப்பா இப்படி இருந்தாரு, இப்படி ஆயிட்டாரு. பேதுருக்கெல்லாம் பாருங்க எப்படி இருந்தாரு, ஏன் அவர் யோர்தானை கடந்ததுனால வந்துருச்சு அந்த மனுஷனுக்கு தைரியம், இனிமேல் நான் இப்படி வாழ போறது இல்லை இல்லைங்களா, வந்துருச்சு. பலன் கொண்டு திடமனதாயிரு, ஏன் அப்படின்னா பலன் தைரியம் நம்ம போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஒரு ஆர்ஷா எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு, அப்படி இல்ல. உண்மையான தைரியம்னா கடவுளுக்காக நிக்கிறதுல, சத்தியத்துக்காக நிக்கிறதுல தாங்க தைரியம் இல்லைங்களா. நமக்கு இருக்க அந்த தைரியம் யோசிச்சு பாருங்களேன், தேவனுக்காக நிக்கிற தைரியம். ரொம்ப தைரியம் வேணும் ஆண்டவருக்காக நம்ம நிக்கணும்னா. ஏன் காஸ்பல சொல்றதுக்கு நமக்கு எவ்வளவு தைரியம் வேணும், இருக்க அந்த தைரியம் நமக்கு? எவ்வளவு இடத்துல முழுங்கிட்டு வந்துடுறோம் வேலையில காலேஜ்ல, தைரியம் இருக்கா காஸ்பல்ல சொல்றதுக்கு? இல்லையே, தைரியம் வேணாம் நமக்கு. என்ன ஆனாலும் எத்தனை ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவருக்காக நிக்கிறதுக்கு பலன் கொண்டு திடமானதாயிரு, அந்த தைரியம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே இல்லைங்களா. நம்மளை மிரட்டுறதுல ஒன்னும் இல்லை, கேட்டுக்குவாங்க, சில பேர் கேட்பாங்க சொல்ல, அங்க சொல்றதுக்கும் தைரியம் இல்லை நமக்கு. சத்தியத்துக்காக நிற்பதற்கு, காஸ்பல சொல்லுவதற்கு, சத்தியத்தை பேசுவதற்கு, ஏன் பரிசுத்தமா வாழ்வதற்கும் நமக்கு தைரியம் வேணும் பாருங்களேன். இந்த வசனத்தில் என்ன சொல்றாரு, 7வது வசனத்தில் தேவ வசனத்தின் படிங்க, அது 7
உன் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிருக்க.
பாருங்களேன், மோசே ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தின்படி நம்ம நடக்கிறதுக்கும் நமக்கு என்ன வேணும், ரொம்ப தைரியம் வேணும். ரொம்ப தைரியம் இருந்தாதான் ஒரு கோல்டு பிளட்னுவாங்க, யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன கேர் பண்ணாலும் சரி, என்னத்தான் எனக்கு ஃபீலிங் இருந்தாலும் சரி, ஐ வில் வாக் த பாத் ஆஃப் ஒபீடியன்ஸ். ஆண்டவருடைய பாதையில தான் நான் நடப்பேன், யார் என்ன நடந்தாலும் சரி, யார் என்ன பேசினாலும் சரி. அப்படி ஒரு தைரியம் நமக்கு இருக்கா? யோசிச்சு பாருங்களேன், மனிதர்கள் என்ன கேலி பண்ணலாம், பாப்புலரா இல்லாம இருக்கலாம், என்னத்தான் மனுஷங்க கேவலமா என்ன பேசினாலும் ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் வார்த்தை, அதுக்கு நான் கீழ்படியும். ஒரே எதிர்த்தால் பாருங்களேன், மார்ட்டின் லூத்தருக்கு வந்துச்சு இல்லைங்களா, அவர் ஒரு பிரீஸ்டா இருந்தார், அவருக்கு எங்க இருந்தா அவ்வளவு தைரியம் வந்துச்சு, என்ன சொன்னாலும் உலகமே எதிர்த்து பேசினாலும் என் மனசாட்சி தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது, அது சொல்றதான் நான் செய்வேன், அது சொல்லாததை நான் செய்ய மாட்டேன் எதிர்த்து நின்னார். ஒரு எம்பையருக்கு முன்னாடியே எதிர்த்து நின்னார். ஏன் பலன் கொண்டு திடமானது, அந்த வார்த்தை கொடுத்த தைரியம். ரொம்ப தைரியம் வேணும் ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கிறதுக்கு. யோசிச்சு பாருங்க, யோசுவாவுக்கு வந்து அவருக்கு ரொம்ப தைரியம் இருக்கணும், ஏன்னா ராஜ்யங்கள் ராஜாக்களுக்கு விரோதமா போர் போய் போர் செய்யணும். நமக்கு போய் ஆமோரியரையும் கானானியரும் கொல்ல வேண்டிய ஒரு பிரச்சனை நமக்கு இல்லை. ஆனா நமக்கு ரொம்ப ஈஸியா நம்ம வாழ்ற கிறிஸ்தவ வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தின்படி வாழணும், நம்மளுடைய ஆத்மாவை பாவத்துல இருந்து கரப்படுத்திக்க கூடாது, பரிசுத்தமா வாழணும், தேவ ஆட்டுக்குட்டிய ஃபுல்லா ஃபாலோ பண்ணி வாழணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா. எது ரொம்ப ஈஸினா, கிறிஸ்தவன் ஒரு பேரை வச்சுக்கிட்டு பரிசுத்தமா வாழ்றத குறித்து எந்த அக்கறையும் இல்லை. இஷ்டத்துக்கு வாழ வேண்டியது, இஷ்டத்துக்கு இருக்க வேண்டியது, பாவம் செஞ்சிட வேண்டியது, திருப்பி வந்து மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எதுக்கு மன்னிப்பு? திருப்பி பாவம் செய்யறதுக்கு மன்னிப்பு, திருப்பி மனம் திரும்ப. ஏன் திருப்பி பாவம் செய்யறதுக்கு? அப்படி வாழ்ந்துகிட்டே ஞாயிற்றுக்கிழமை நல்லா பாடிட்டு ஜபம் பண்ணிட்டு அப்படியே பக்தியா இருந்துட்டு திருப்பி போய் வாழ்க்கையில அப்படி வாழ்றதுக்கு திடம் கொண்டு பலமானதா இருக்கிற தைரியம் எல்லாம் தேவையில்லை, அப்படி வாழ்ந்துடலாம். ஆனா தேவனுடைய வசனத்தின்படி நான் வாழ போறேன், உறுதியோடு நான் வாழ போறேன். யார் என்ன சொன்னாலும், எத்தனை பாவ சோதனைகள் என்ன வந்து தகர்த்தாலும் நான் அசைய மாட்டேன் அப்படின்னு வாழ்றதுக்கு என்ன வேணும்? திடன் கொண்டு பலம், தைரியம் வேணும். அப்படி இருந்தா தான், தைரியம் இருந்தா தான் அப்படி வாழ முடியும். இல்லைன்னா சோதனை எதிர்த்து நிக்க முடியாது, பாவத்தை எதிர்த்து நிக்க முடியாது. பாருங்களேன், அந்த மாதிரி அவர் சொல்ல வராரு. பாருங்களேன், அது மாத்திரம் இல்ல, இது வாழ்க்கையெல்லாம் அப்படி வாழணும்னா ரொம்ப தைரியம் வேணும் இல்லைங்களா. வாழ்க்கையெல்லாம் நான் இன்னுமே அப்படி வாழ போறேன் அப்படின்ற உறுதி எடுக்கணும்னா, என்னத்தான் நடந்தாலும் அப்படித்தான் நான் வாழ போறேன், ரத்தம் சிந்துற வரைக்கும். அளவுக்கு நீங்க பாவத்தை எதிர்க்கவில்லை இல்லையா? ரத்தம் சிந்த வேண்டியதா வந்துச்சுனாலும் நான் பாவத்தை எதிர்ப்பேன்ற ஒரு உறுதி எடுத்துக்கணும்னா தைரியம் வேணும். எல்லாரும் எடுத்துக்க முடியாது. பாருங்களேன், அந்த தைரியம் பலன் கொண்டு திடமானதாரு நமக்கும் ரொம்ப அவசியம். தைரியம் கவனிச்சு பாருங்க. அந்த ஏன் அது இன்னொன்று எப்படி சொல்றாரு, அந்த மோசேவுடைய நியாயப்பிரமாணத்தில் நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும் படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. அப்படி நடக்கணும்னா ரொம்ப ரொம்ப தைரியம். என்ன சொல்றாரு, ரைட்லயும் போகக்கூடாது, லெப்ட்லயும் போகக்கூடாது. அது என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணு. யோசிச்சு பாருங்களேன், அது என்ன சொல்லுதோ எக்ஸாக்டா அதை ஃபாலோ பண்ணு. அதான் பாயிண்ட், அதான் பாயிண்ட். எக்ஸாக்டா ஃபாலோ பண்ணணும். வேதம் என்ன சொல்லுதோ அதை எக்ஸாக்டா ஃபாலோ பண்ணணும். நான் போன வாரம் சொன்ன மாதிரி, இது ஒரு எல்லாம் பைபிள் படியே செய்யணும்னு ஆகும்னா, எல்லாம் பைபிள் படியே பண்ணணும்னு ஆகுமா? அப்படிதான் பண்ணணும்ன்றாரு இல்லைங்களா. இந்த மாயமாலம் என்ன பண்ணுதுன்னா, சில பேருக்கு வேதமே வேணாம்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. ஆனா வேதத்தின்படியே எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில காரியங்கள் அப்படி இப்படி நம்ம பாரம்பரியம், சில காரியங்கள் அதெல்லாம் பார்த்து நம்ம பண்ணிக்க தான் வேணும். அதெல்லாம் இடம் கொடுக்க முடியாது. ஆனா ஒருத்தர் சொல்லி இருக்கிறார், நல்லா ஒபீடியன், தி எசன்ஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ் இஸ் இன் இட்ஸ் எக்ஸாக்ட்னஸ். அதாவது கீழ்ப்படிதல் எதுல இருக்குன்னா, அது எவ்வளவு நுணுக்கமா செய்யறோமோ அதுல தான் கீழ்ப்படிதல் இருக்கு. உண்மையா ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம்னா எங்க தெரியும்? பெரிய காரியத்துல இல்ல, சின்ன சின்ன காரியத்துல கீழ்படுகிறோமா அதுல தான் ஒபீடியன்ஸ் தெரியும் இல்லைங்களா. அதான் அதுக்கு தைரியம் வேணும். அப்படி நம்ம நடக்கணும்னா பாருங்களேன், ஒரு ஒரு டெஸ்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ் பெரிய காரியங்கள்ல இல்ல, சின்ன காரியங்கள்ல தான் இருக்கு. ஆகவே சில பார்த்தோம்னா, சில பேர் மனசாட்சிக்கு விரோதமா வேதம் இப்படி சொல்லுது ஆனா தப்பா நடக்குதுனாலும் அது கண்மூடித்தனமா நம்ம இருக்கக்கூடாது. வேதம் என்ன சொல்லுது, தட் இஸ் வாட் ஐ வில் ஃபாலோ, அப்படின்னு நம்ம நடக்கணும். இன்னொன்னு இதுல கவனிச்சு பாருங்க, கீழ்ப்படிதலின் பாதை, ஆண்டவருடைய பாதை வந்து நடு பாதை, நேர் பாதை. ரைட்டும் ஓடிராத, லெப்டும் ஓடிராத. நான் சில பேர் ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட நான் கொஞ்சம் வாதம் சொல்றதா, தர்க்கம் சொல்றதா, இல்ல டீச்சிங் சொல்றதான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப ஆர்குமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அது நடந்துகிட்டு இருக்கும் போது பாருங்களேன், ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடாத. ரெண்டு பாஸ்டர்ஸ் அவங்க வேதத்தை அவர் என்ன சொல்றாரு, நீ படிச்சு அது என்ன போட்டிருக்கோ அதை பார்த்துட்டு ரைட்டும் திரும்பாத, லெப்டும் திரும்பாத, அது என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ண இல்லைங்களா. ஆனா இப்படி ஃபாலோ பண்றது எத்தனை பேர் இருக்காங்க நம்ம ஊர்ல? ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். ஏன் உட்டா ஒண்ணு இப்படி ஓடிடுவாங்க, இல்லைன்னா இப்படி ஓடிடுவாங்க. எப்படி சொல்லிட்டுங்களா, ஒரு குரூப் எப்படின்னா, தேவனுடைய சத்தியம் வேதம். இது இதுல வேதத்துல போட்டிருக்கிற சத்தியங்களை பார்த்தோம்னா, ஒரு பக்கம் வேதம் என்ன சொல்லுது, தேவன் இறையாண்மை உள்ளவர், அவர் உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே சில பேர் தெரிந்து கொண்டார் இல்லைங்களா, அவங்கள அவர் ரட்சித்தே தீர்வார், மனிதன் முழுமையாக சீரழிந்திருக்கிறான், அது வேதம் சொல்லுது இல்லைங்களா. சில பேர் என்ன பண்றது, அதை ஃபுல்லா நம்பிட்டு அது பக்கம் ஓடிடுறது, ரைட்ல ஓடி ஹைப்பர் கால்வினிசம் வாங்க, அது பக்கம் ஓடிட்டு அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் முக்கியம்னு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய கடமையே எதுவுமே சொல்றது இல்லை. தேவன் திறந்து கொண்டிருக்கா, தேவன் திறந்து அந்த ரைட்ல ஓடிடுறது. அந்த மாதிரி ஹைப்பர் கால்வினிசமா போயிடலாம். இன்னொரு குரூப் என்ன, மனுஷருங்களை அவங்க நேசிக்கிறாங்க, மனுஷருங்க பாவம், ஆண்டவர் எவ்வளவு கட்டளை ப்ராமிஸ் கொடுக்கிறாரு, வா 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 எவ்வளவு கூப்பிடுறாரு. அதனால என்ன பண்றது, கம்ப்ளீட்டா இந்த பக்கம் ஓடிடுறது. மனுஷனுடைய பொறுப்பு, மனுஷன் தான், மனுஷன் நரகத்துக்கு போறது மனுஷன் தான் காரணம், மனுஷன் கடவுள் ஹெவனுக்கு போனா அந்த கடவுள் மனுஷன் தான் காரணம், மனுஷனுடைய பொறுப்புல ஃபுல்லா ஓடிடுறது. புரியுதுங்களா? வேதம் இது ரெண்டையும் வெளிப்படுத்துது, தேவனுடைய இறையாண்மையும் வெளிப்படுத்துது, மனுஷனுக்கு பொறுப்பும் வெளிப்படுத்துது. அந்த ரெண்டுமே போதிக்கிறது ஆளுங்க இல்லை, நடுப்பாதை, இது ரெண்டுமே வேதம் வெளிப்படுத்துது. தைரியமா இதை பத்தி சொல்றதுக்கு என்ன, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் இந்த பக்கம். ஏன் மனுஷீகத்துல லாஜிக்ல எனக்கு எது புரியுதோ அதுக்கு தான் நான் போவேன், ரைட்ல ஓடிடுவேன், இல்ல லெப்ட்ல அது போவாதுன்றார். நான் என்ன சொல்றேனோ அந்த பாதையை ஃபாலோ பண்ண, உன் மைண்ட யோசிக்காது, உனக்கு லாஜிக்கலா எது புரியுதோன்னு இல்ல, உன்னால ஒப்புரு என்ன சொல்றனோ அதை ஃபாலோ பண்ணி. ஏன் ரெண்டையும் நம்பி போக முடியாது, யோசிச்சு பாருங்களேன். அதுதாங்க நடுப்பாதை, சத்தியம். அநேக பேர் தான் உங்க லாஜிக்கலா எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு வார்த்தைகளையே ட்விஸ்ட் பண்ணிட்டு, நம்ம பேர் நான் இப்ப பேசிட்டு இருக்க சில பேர்கிட்ட வசனங்களா ட்விஸ்ட் பண்றாங்க லாஜிக்கலா கொண்டு வர்றதுக்கு, வசனமா ட்விஸ்ட் பண்ணி மனுஷீகமா அவங்க புரிஞ்சுக்கணும் என்பதற்காக. அதனாலதான் நம்ம ரெண்டு இது சொல்றோம் இல்லைங்களா, கால்வினிசம், கால்வினிசம் ஹைப்பர் கால்வினிசம், எல்லாம் தேவனுடைய இறை ஆண்மை, தேவனுடைய இதே ஆண்மை, இவங்க இல்லைன்னா இப்படி ஆர்மினிஸ்ட். ஏன் இல்லனா ஓகே, ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களதான் ரட்சிப்பாருன்னா நம்ம ஏன் காஸ்பல் சொல்லணும், ஆர்குமெண்ட்ஸ் இல்லைங்களா, நம்ம ஏன் காஸ்பல் சொல்லணும். ரெண்டுமே வேதம் வெளிப்படுத்துது, ஒரு நடுப்பாதை, சத்திய பாதை, ஆண்டவருடைய பாதை. எது தெரியுமா, ரைட்லயும் ஓடிராத, லெப்ட்லயும் ஓடிராத, நடுப்பாதை. வேதம் கிளியரா வெளிப்படுத்துது, ஆண்டவர் சித்தம் இல்லாம, அவருடைய கிருபை இல்லாம ஒரு மனிதனும் ரட்சிக்கப்பட முடியாது. அதே நேரத்துல அதே வேதம் தான் என்ன சொல்லுது, ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறானா அது காரணம் அவனு தான், அவனுடைய பாவம் தான். நம்ம இதை புரிஞ்சுக்க முடியலன்னா அந்த நடுப்பாதையை ஆண்டவர் சொல்றாரு, அந்த ரைட்டும் போயிடாத லெப்டும் போவாதுன்ற பாதையை நம்ம ஏன் ஃபாலோ பண்ண முடியாது. ரெண்டுமே நம்ம நம்பணும், ரெண்டுமே பிரசங்கம் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். சில ஒரு ப்ரீச்சர் எனக்கு தெரியும், எங்கேயோ ஆர்மினிஸ்ட், எங்க பார் மனுஷன் மனுஷன்ன்றதுல ஒரு இடத்துல போய் சாவரினிட்டி எலெக்ஷன் ஆஃப் காட் ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சார். எவ்வளோ 10-15 வருஷம் அவர் ரேடியோவில் ப்ரீச் பண்ணிட்டு இருந்தார், திடீர்னு அவரே எடுத்துட்டாங்க, இனிமேல் நீங்கள் ப்ரீச் பண்ணக்கூடாது, ஏன் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் பற்றி நீங்கள் ப்ரீச் பண்ணிட்டீங்க. பாருங்களேன், அதான் நடுப்பாதைன்னு போகும்போது அதுக்கும் தைரியம் வேணும், ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுதான், அதுக்கு அந்த பக்கமோ இந்த பக்கமோ நம்ம போகக்கூடாது, அது ரெண்டையும் நம்ம நம்பணும். ஏன் இப்படி போனோம்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், இப்படி போனோன்னா என்ன ஆயிரும், எல்லாமே எல்லா மகிமையும் மனுஷனுக்கு கொடுக்கறது ஆயிடும். ஒரு ஆண்டவர் மனுஷனுடைய காலில் ஃபுட்பால் ஆக்கிடுவோம், அவன் நினைச்சா நான் வரணுமா பரலோகத்துக்கு, கடவுளுக்கு ஆர்டர் போடுற மாதிரி பண்ணிடுவோம் இல்லையா, அது ரொம்ப தவறு, அது ரொம்ப தவறு. மனுஷனுக்கு அப்படி பண்ணிடக்கூடாது, ஆண்டவருடைய மகிமையும் நம்ம கெடுத்துடக்கூடாது, மனுஷனுடைய பொறுப்பையும் நம்ம எம்பசைஸ் பண்ணோம், அப்படித்தான் வேதம் பார்க்குது. ஆகவே நடு பாதை பாருங்களேன், அது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். சரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இந்த நடு பாதையில போறதுக்கு தைரியம் வேணும் இல்லைங்களா, அதனாலதான் அவர் சொல்லிட்டு வர்றாரு, யோசுவா நீ ரைட்டுக்கும் போயிடாத லெப்டுக்கும் போயிடாத, வேதம் என்ன சொல்லுதோ அங்க நில்லிடு, அந்த பாதையில் நீ போக வேண்டும் அப்படின்னு பாக்குற. சரி, இன்னைக்கு ஒரு காரியத்தை பத்தி நான் முக்கியமா வலியுறுத்தணும்னு பார்த்தேன், ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த 8வது வசனத்தில் வர ஒரு பாயிண்ட், அது சொல்லப்போனா என்ன, போன வாரம் எல்லாம் பிடிச்சிக்கிச்சு, உடாமுடியா பிடிச்சிக்கிச்சு, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பல காரியங்கள் நான் அதை குறித்து படிக்க முடிஞ்சிச்சு, தியானிக்க முடிஞ்சிச்சு. என்ன காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது வசனத்தில் நீ இரவும் பகலும் இந்த
தியானித்துக் கொண்டு இருப்பாயாக.
நம்ம இன்னைக்கு தியானத்தை பத்தி படிக்க போறோம், மெடிடேஷன், மெடிடேஷன் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம இருக்கிற பிஸி லைஃப், ஒரு டெக்னாலஜி லைஃப்ல பார்த்தோம்னா எல்லாருக்கும் ரொம்ப ப்ராப்ளம்ஸ், எல்லாருக்கும் சீக்கிரம் ஆயுசு குறைஞ்சுக்கிட்டே வருது ஆளுங்களுக்கு, சரிங்களா, இப்போ ஆவரேஜ் ஆயுசு குறைஞ்சிட்டு வருது, ஹெல்த் ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் பெரிய ப்ராப்ளம். இங்க ஒன்றும் இல்லை, போய் கூகுளில் போயிட்டு மெடிடேஷன் ஒரு வார்த்தையை போட்டிங்கன்னா, மெடிடேஷன் போட்டிங்கன்னா, செய்ய சொல்லலை, செஞ்சா என்ன வரும் தெரியுங்களா, நம்ம வாழ்ற காலத்தின் மக்கள் வந்து மெடிடேஷனுடைய அருமை, அது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்திருக்காங்க. ஏன் பாத்தீங்கன்னா என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மெடிடேஷன் வந்து நம்ம வாழ்க்கைக்கு உதவி, பயங்கர உதவி செய்யும். எப்படி உதவி செய்யும்? நல்ல, அது மாத்திரம் இல்ல, பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் இந்த காலத்துல மனுஷங்கள்லாம் இப்படி போறது இப்படி ஆயிட்டு இருக்கிறதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் மெடிடேஷனை தான் ஒரு சொல்யூஷனா கொடுக்கறாங்க. இப்படி எல்லாம் கெட்டு போறதுக்கு மெடிடேஷனை தான் ஒரு சொல்யூஷனா கொடுக்கறாங்க. ஏன் அவங்க சொல்றது பாருங்களேன், உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் வேணுமா? ஒரு ஸ்ட்ரெஸ்டா இருக்கிற லைஃப்ல ரிலாக்ஸேஷன் வேணுமா? உள்ளான சமாதானம் வேண்டுமா? இல்ல ஒரு மென்டல் எமோஷனல் பிசிக்கல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணுமா? இல்ல டிப்ரெஷன் போய் உங்களுக்கு அதிகமான கான்பிடன்ஸ் வேணுமா? இல்ல ஒரு நல்ல தூக்கம் உங்களுக்கு வேணுமா? நல்ல கான்சென்ட்ரேஷன் மெமரி பவர் உங்களுக்கு வேணுமா? அதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? மெடிடேஷன். மெடிடேஷன் பாருங்களேன், மெடிடேஷன் போது இப்போ ஒரு லாஸ்ட் வீக் என்ன இன்டர்நேஷனல் யோகா டே பண்ணாங்க, உங்களுக்கு தெரியுங்களா? யோகா டே. ஏன் இப்போல்லாம் யோகாவை எம்ஃபசைஸ் பண்றாங்க? ரொம்ப முக்கியம்னு எம்ஃபசைஸ் பண்றாங்க யோகா டே. ஆனா அவங்க சொல்றது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸே வந்திருக்கு. சில பேர் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றது வந்து நம்ம வாழ்ற வாழ்க்கை மெடிடேஷன் பழக்க, த ஹார்ட் ஆஃப் மெடிடேஷனை காண்டி நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை 100 மடங்கு பெட்டரா இருக்கும், 100 மடங்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு உலகத்திலேயே சொல்றது உண்டு. ஆனா அவங்க சொல்ற மெடிடேஷன் பார்த்தோம்னா அவங்க சொல்றது தப்பான மெடிடேஷன். அந்த தப்பான மெடிடேஷன்ஸ்லயே அவ்வளோ நன்மை இருக்கும்போது உண்மையா வேதம் சொல்ற, தேவன் சொல்லுகிற மெடிடேஷன்ஸ்ல எவ்வளோ நன்மை இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த புத்திசமோ சரி இந்துவிசமோ சரி, அந்த டிரான்சென்டென்டல் மெடிடேஷனுக்கு என்ன சொல்றது? உன் மைண்ட் எல்லாம் கிளியர் பண்ணி ரிலாக்ஸா மூச்சுட்டு மூச்சு மூச்சுட்டு மூச்சு, அதெல்லாம் தப்பு. மைண்டை கிளியர் பண்றது அதுலயே அவ்வளவு நன்மை இருக்குன்றாங்க. பாருங்களா, இதெல்லாம் நன்மை இல்லாம இல்ல, நிச்சயமா இருக்கு. இப்ப எல்லாம் கார்பரேட்ஸ் ஆபீஸ்ல எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா எங்க கேபின்ல எங்க தெரிய ஒரு பெரிய வைஸ் பிரசிடென்ட், அவர் கண்ண மூடி ஏதோ எல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா மெடிடேஷன். ஏன்னா ஸ்ட்ரெஸ் அது இல்லைன்னா அவங்க மோசமா போயிருவாங்க அப்படின்னு பாருங்களேன். அதுலயே அவ்வளவு நன்மை இருக்கும் போது ஆண்டவர் சொல்ற மெடிடேஷன்ஸ்ல எவ்வளவு நன்மை இருக்கும்? அது தவறான மெடிடேஷன். ஏன்னா மைண்ட் எம்டி பண்றதுனால ஒருவேளை ரிலாக்ஸேஷன் கிடைக்கலாம், நெகட்டிவ் எனர்ஜில இருந்து நம்மள பாதுகாக்கப்படலாம். அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? மைண்ட வந்து எம்டி பண்றதுனால ஒன்னும் ஆக போறது இல்லை. ஆகவே தவறான மெடிடேஷன் அப்படி தவறு எவ்வளவு ஆண்டவர் அழகா நம்ம வேதத்தில் சொல்லி இருக்கிறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் இந்த உலகத்துல ரொம்ப சிறந்த வாழ்க்கை வாழணும், ரொம்ப அருமையான வாழ்க்கை வாழணும், நம்ம அது எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற மாதிரி அவன் வாழ்க்கை இருக்கணும்னா அவன்ல இருக்கக்கூடிய குணம் என்ன? பாக்கியவான் யாரு? தேவனுடைய வசனத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிறவனே பாக்கியவான். எவ்வளவு நல்லா தியானத்தை பத்தி ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்களா, தியானமா இருக்கிறவன். அதாவது அதுக்கு ஆப்போசிட் என்ன? தேவனுடைய வசனத்தில் இரவும் பகலும் இராதவன் பாக்கியமா இருக்கிறதுக்கு வழியே இல்லை. பாக்கியத்தின் பாதை எது? தியானத்தின் பாதை, மெடிடேஷன் பாதை. அந்த மெடிடேஷன் இல்லைன்னா பாக்கியமா இருக்கிறதுக்கு வழியே இல்லை. இப்ப யோசுவாவுக்கு சொல்றாரு, நீ இரவும் பகலும் இந்த வசனத்தில் நீ தியானமா இருந்தீனா உன் காரியங்கள் வாய்க்கப்பட்டு புத்திமானாய் நடந்து கொள்வாய். இல்லைன்னா புத்தி முட்டாளா நடந்துகிட்டு வாழ்க்கையில எதுவுமே தேரமாட்டேன். அதான் இல்லைங்களா ரிவர்ஸ், பாக்கியத்தின் பாதை. நமக்கு வேணும்னா மெடிடேஷன் என்னன்றத நம்ம கத்துக்கணும். வாட் இஸ் மெடிடேஷன்? அதை நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நம்ம சில பேர் நம்ம மெடிடேஷன் பண்ணாததுக்கு காரணம் என்ன யோசிச்சு பாருங்களேன். நம்மலாம் ஃபாஸ்ட் லைஃப்ல இருக்கிறோம், காலம் வேகமாக ஓடுது, நமக்கு டைம் இல்லை மெடிடேஷனா? அதுக்காக என்னங்க பழைய கால பஞ்சாங்கெல்லாம் பாடுறீங்க? நமக்கு டைம் எங்க இருக்குது மெடிடேஷனுக்கு? நம்மளாம் எவ்வளோ பெருசாக சாதிக்கணும், எவ்வளோ பெருசாக பண்ணணும், அது மெடிடே உட்காந்துக்கிட்டு சப்பாங்கல் போட்டுக்கிட்டு மெடிடேஷன்லாம் இப்படி நினைச்சுக்க கூடாது. உட்காந்து சப்பாங்கல் போட்டு கண்ணை மூடி ஒரு ஆஃப் அன் ஹவர் பண்றது இல்லை. ஒருவேளை அப்படி பண்ணிட்டு நம்ம ரிலாக்ஸா இருக்கணும் தான், தியானம் பண்ணணும் அப்படி இருக்கணும் தான். ஆனா அதை நம்ம வேஸ்ட் ஆஃப் டைமா நான் நினைக்கிறேன். இல்லைங்களா வேஸ்ட் ஆஃப் டைம், அதை போய் பண்றதா வேஸ்ட் ஆஃப் டைம். ஆனா நான் சொல்றேன், எல்லா நன்மைகளும் அது கொண்டு வரும். ஏன் உதாரணத்துக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு உதாரணம் நான் படித்தேன் சில சில மாதங்களுக்கு முன்னாடி படித்தேன். இந்த உலகத்திலேயே இந்த பியூரிட்டன்ஸ் வந்து ரொம்ப மெடிடேட்டிங் பீப்புள். பியூரிட்டன்ஸ்னா நம்முடைய மூதாதையனம் படிக்கிறோம் இல்லைங்களா, அவங்க ரொம்ப மெடிடேஷன் பண்ணுறவங்க. அவங்க மெடிடேஷனை பற்றி உலகத்துக்கு சொல்லி கொடுத்தவங்க. அது அவங்க சொல்லிக் கொடுத்த மெடிடேஷன் எது? தேவ வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மெடிடேஷன். எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றதுன்னா, அவங்க ஐயோ அவங்க எப்ப பார் மெடிடேஷன் சொல்லி சொல்லி என்னங்க சாதிச்சாங்க அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, அந்த 17வது நூற்றாண்டுல வந்த பியூரிட்டன்ஸ் தான் அவங்க மெடிடேஷன் பண்ண ஆளுங்க. என்ன சாதிச்சாங்க? அவங்க போய் ஏற்படுத்தின ஒரு தேசம் 150-200 வருஷத்துல எல்லா தேசங்களை விட விழுங்கி சூப்பர் பவரா அமெரிக்கா வந்தது அவங்க ஏற்படுத்தின தேசம் தான். உலகத்துல எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்காங்க பாருங்க. ஏன்? தேர் மெடிடேட்டிங் பீப்புள். அவங்க அப்படித்தான். நம்ம 2000 வருஷம் 3000 வருஷம் அடைய முடியாது, எத்தனையோ தேசங்கள் அடைய முடியாதது அடையும்படிக்கு செய்தது அவங்க தான். மெடிடேஷனுடைய நன்மைகளை நம்ம பார்க்கணும். இயற்கையாவே இருட்டு மனிதர்களா இருக்கிறவங்க மெடிடேஷன் யூஸ்லெஸ்ங்க, அதனால எந்த பயனும் ஏற்பட போறது இல்லை. ஆனா அதுக்கு ஆப்போசிட் தான் உண்மை. எந்த அளவுக்கு வாலிபருங்க இருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்க மெடிடேஷன் செய்யறீங்களோ, உங்க கான்சென்ட்ரேஷன் பவர், ஹெல்த், எஃபிஷியன்சி, ப்ரொடக்டிவிட்டி, வேலை திறமை எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். உலக பிரகாரமாவே இம்ப்ரூவ் ஆகும். ரொம்ப முக்கியமா பார்க்கணும் பாருங்களேன். ஏன் மெடிடேஷன் செய்யறதுனால என்ன ஆகும்? நம்ம மேக்சிமமா ப்ரொடக்டிவா இருக்க முடியும், நம்ம ஹெல்த் மைண்ட் கிளியரா இருக்க முடியும், கிளியரா சிந்திக்க முடியும், நம்ம குடும்பத்துல ஒழுங்கா நடந்துக்குவோம், குடும்பம் தேரும், பிரஷர்ஸ் இருக்காது, குடும்பம் தேரும், சமுதாயம் தேரும், அந்த தேசமே தேர்ந்ததா பாக்குறோம் இல்லைங்களா. 17th century தான் அவங்க எழுதின புக்ஸ் தான் நம்ம இன்னும் படிக்கிறோம். பியூரிட்டன்ஸ் அவங்க பண்ணது, அவங்க பண்ணது தான் தேசத்தையே உயர்த்தினாங்க. ஆனா இப்பெல்லாம் அமெரிக்கா கெட்டு போகுது இல்லைங்களா, அதெல்லாம் விட்டு போயிருச்சு. அந்த காலத்தில் அவங்க ஆரம்பிச்ச தேசம் தான். ஆகவே மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நான் உங்களுக்கு அதுக்காக தான் சொல்லிட்டு வரேன். சோ ஆசீர்வாதத்தின் பாதை, நமக்கு பிளஸ்ஸிங் பாதை எது? மெடிடேஷன். மெடிடேஷன் அதனோட த ஹார்ட் ஆஃப் மெடிடேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க எழுதியிருக்காங்க, நான் மெடிடேஷன் எங்க பாஸ்டர் பாலா எனக்கு ஒரு புக்கு கொடுத்தார், ரொம்ப அருமையான புக், த கைட் டு பியூரிட்டன்ஸ். அந்த புக்கில் ஒரு வார்த்தை என்னன்னு போய் பார்த்தோம்னா, அந்த வார்த்தையில் யாரெல்லாம் என்னென்ன எழுதியிருக்காங்கலாம் தெரியும். பியூரிட்டன்ஸ் அந்தப்பா மெடிடேஷன் பார்க்கும்போது எவ்வளோ வலியுறுத்தி இருக்காங்க, எவ்வளோ படிச்சிருக்காங்க. நான் போன வாரம்லாம் நிறைய அதை குறித்து பார்த்தேன். ஆனால் அது எல்லாத்தையும் நான் இன்னுமே சொல்ல முடியாது உங்களுக்கு இல்லைங்களா. அதனால கொஞ்சம் மாத்திரம் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் மெடிடேட்டிங் பீப்புளாக ஆரம்பிக்கணும். அது இல்லைன்னா நம்ம ஒன்றும் சாதிக்க முடியாது. பார்த்துக்காங்க, மெடிடேஷன் ரொம்ப அவசியம். அதை உணர்த்தணும். நான் உணர்ந்துட்டேன் ரொம்ப. அதை நான் உங்களுக்கு உணர்த்தணும்னு பாக்குறேன் இந்த மெசேஜ் மூலமா. பாருங்களேன், ஆரம்பத்துல உலக பிரகாரமாவே நமக்கு எவ்வளவு நன்மை இருக்குன்னு பாக்குறோம். ஆவிக்குரிய பிரகாரமா பார்ப்போம். மெடிடேஷன் வந்து நம்ம வந்து ஆண்டவருடைய சத்தியங்களை வந்து ஹார்ட் ஆஃப் மெடிடேஷன் கத்துக்கும் போது, ஆண்டவருடைய சத்தியங்களை வந்து பிரசங்க கேட்கறது மூலமா, படிக்கிறது மூலமா, வேத வசனம் படிக்கிறது மூலமா அறிவளவுக்கு தான் சத்தியத்தை கத்துக்க முடியுமே தவிர, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வந்து மெடிடேஷன் மூலமா தான் வர முடியும், தியானத்தினால தான் வர முடியும். கடவுள் பல வசனங்கள் இருக்கு, 100 வசனங்கள் எடுத்து தரலானா உங்களுக்கு. கடவுள் நம்மள மெடிடேட் பண்ண சொல்லி புதிய ஏற்பாட்லயும் பழைய ஏற்பாட்லயும் சொல்றார், கட்டளையாக சொல்றார். அதை செய்யாதது அவபக்திக்கு ஏதுவாக அவர் பார்க்கிறார். ஏன்? நான் சொல்ற வசனத்தை அவ்வளவு அளவுக்கு நீ மதிக்கிறது எங்க தெரிய போகுதுன்னா, நீ அதை மெடிடேஷன் பண்றியா இல்லையான்றத பொறுத்து தான் நான் பார்க்க போறேன். ஏன்? இரவும் பகலும் தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனத்தில் பிரியமா இருந்து, அவன் பிரியமா இருக்கிறான் எதை வச்சு நமக்கு தெரியும்? அவன் அதை வச்சு இரவும் பகலும் மெடிடேஷன் பண்றான். நம்ம தேவனுடைய வசனத்தில் பிரியமா இருக்கிறதுனுடைய எவிடன்ஸ் என்ன தெரியுமா? அதை இரவும் பகலும் மெடிடேஷன் பண்றதுல தான் தெரியும் அதில் பிரியமா இருக்கிறோமா. இல்லைன்னா வேண்டாம், விருப்பம் உட்காந்து கேட்டுடலாம், 10 நிமிஷம் படிச்சுட்டு போயிடலாம். பட் டு யூ மெடிடேட்? அதுதான் என்ன காட்டுது, தேவனுடைய வசனத்தில் நம்ம பிரியமா இருக்கிறோம். ஏன்? சர்வ வல்லமை உள்ள தேவ வார்த்தையை நம்ம கிட்ட பேசுறாரு, சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துறாரு. அதை போய் லைட்டா எடுத்துட்டு கேர்லெஸ்ஸா அவசரமா கேட்டு போய் அதை போய் திருப்பி நான் சிந்திக்க வேண்டியதில்ல, தியானிக்க வேண்டியதில்லன்னு பார்த்தாருன்னா அதை கோபமா பாக்குறாரு. இந்த வசனங்கள்லாம் எடுத்து காட்ட முடியும் நான் பாருங்களேன். அதனால ரொம்ப தப்பு நம்ம மெடிடேஷன் பண்ணாம இருக்கிறது, தப்பு ரொம்ப பண்ணாம இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு நம்ம கொஞ்சம் இருக்கிற நேரத்தில் என்ன செய்ய போறோம், மெடிடேஷன்னா என்ன, அதை எப்படி செய்யறது, அதனோட பலன்கள், ஆவிக்குரிய பலன்களை நம்ம பார்த்து முடிப்போம் நமக்கு கொஞ்சம் இருக்கிற நேரத்தில். ஆகவே மெடிடேஷன்னா என்ன, மெடிடேஷன்னா இங்கிலீஷ்ல போனா இட்ஸ் அ மம்பிளிங், இட்ஸ் அ மர்மர் அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து வருது. அதாவது தேவனுடைய வசனத்தை வந்து நம்ம மனதில் கொண்டு வந்து நம்ம மம்பிள் பண்றது. மம்பிள்னா என்ன தெரியுமா, மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுங்களா, அதுதான் மெடிடேஷன். இந்த யோசுவாவுக்கு ஆரம்பத்தில் நான் படிக்கும் போது இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு, இந்த நியாயப்பிரமாணம் 8வது வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அப்படின்றார். நான் யோசிச்சு பார்த்தேன், இருதயத்தை விட்டு தானே பிரியக்கூடாது, வாயை விட்டு ஏன் பிரியக்கூடாதுன்னா, வாயை மெடிடேஷன், நம்ம வாய்க்கும் நம்ம மைண்டுக்கும் ரொம்ப க்ளோஸ் சம்பந்தம் இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு. சில நேரத்தில் ஜபம் பண்ணும்போது சில பேர் ஜபம் பண்ணவே முடியலங்க பாஸ்டர், கவனமே கொடுக்க முடியல. ஜபம் பண்ணும்போது நான் ஒரு ஐடியா அட்வைஸ் என்ன கொடுப்பேன், ஜோரா ஜபம் பண்ணுங்க, சத்தம் போட்டு ஜபம் பண்ணுங்க, மனசு செதறாது. நீங்க பண்ணி பாருங்களேன், மனசு செதறாது. ஜோரா ரூம்ல இருந்து தனியா இருந்தாலும் ஜோரா பண்ணாலும், ஏன்னா நம்ம வாய்க்கும் மைண்டுக்கும் ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கு. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு இப்போ நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், நான் மைண்டை இதுல கவனம் செலுத்துறது ரொம்ப ஈஸி. இப்போ கேட்குற நீங்க வாயெல்லாம் அமைதியா இருக்கு, இதில் கவனம் செலுத்துறது கஷ்டம், ஏன்னா என் வாய்க்கும் மைண்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனால அந்த வாய்க்கும் மைண்ட் இதில் என்ன சொல்றாரு, மெடிடேஷன்னா ஒருத்தர் சொல்றார் ஹோலி எக்ஸசைஸ் ஆஃப் த மைண்ட், அக்ரெசிவா நம்ம மைண்ட்ல தேவ வசனத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அதை நம்ம ரிப்பீட் பண்றது, ஒரு மர்மர் பண்றது. எந்த அளவுக்கு நம்ம மைண்ட யோசிக்கிறோம்னா, அக்ரெசிவா அதை யோசிக்கிறோம்னா, அது வாயிலையும் நம்ம புலம்ப ஆரம்பிக்கிறோம். புலம்புதல்ன்ற ஒரு வார்த்தை தான் அந்த வசனத்தை திருப்பி சொல்றது. சகல த காட் ஆஃப் ஆல், சகல கிருபையும் பொருந்திய தேவனே, ஒரு மர்மர் பண்றது தான் மெடிடேஷன். மர்மர் என்ற ஒரு வார்த்தையில பாருங்களேன், இட்ஸ் ஹோலி, நம்ம மைண்ட் எக்ஸசைஸ், ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ், நம்ம தேவனுடைய வசனத்தில் நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வந்து பர்சனலா நம்ம வாழ்க்கைக்கு அப்ளை பண்றது, பர்சனலா அப்ளை பண்றது. பாருங்களேன் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது மெடிடேஷன் என்ன செய்யுது, மெடிடேஷன் வந்து பாருங்களேன், எந்த சத்தியமும் மூணு கேட்டுக்குள்ள போனாதான் அது முழுமையா போனதா அர்த்தம். மூணு கேட்டுக்குள்ள போகும், முதலாவது வந்து சத்தியம், நம்ம கண்ணு கேட்டோ ஹை ஏர் கேட்டோ ஐ கேட்டுன்னுவாங்க இல்லைங்களா, அதன் மூலமா தான் எங்க போகுது, நீங்க ஒரு பிரசங்கம் கேட்கறதுனாலயோ இல்ல வசனம் படிக்கிறதுனாலயோ கண்ணால அது நம்ம மைண்டுக்கு போகுது இல்லைங்களா. கண்ணுல போய் மாத்திரம் இல்ல, மைண்டில் போய் மாத்திரம் இல்ல, அது ஹார்ட்டுக்கு போகிறோம்னா அது மெடிடேஷன் மூலமா தான் நம்ம எந்த சத்தியத்தையும் ஹார்ட்டு கொண்டு போய் செலுத்த முடியும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு, எந்த சத்தியமும் ஹார்ட் போய் டச் பண்ணணும்னா மெடிடேஷன் மூலமா தான் அது போக முடியும். ஆகவே அது ரொம்ப முக்கியம். மெடிடேஷன் வந்து நம்ம இந்த பாருங்களேன், இந்த பியூரிட்டன்ஸ் இன்னும் ஒரு விதத்திலயும் அவங்க மெடிடேஷன் எப்படி சொல்றாங்க, அது வந்து உலக எந்த காரியம் உலக காரியத்தை பார்த்தாலும் அவங்க மெடிடேஷன்ல இருப்பாங்களே, எந்த சரீர பிரகாரமான காரியங்களை யோசிச்சாலும் அவங்க மனதை பரலோகம் பக்கம் உயர்த்துறதுக்கு அதை பயன்படுத்திக்குவாங்களாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஒரு நம்ம கேட்கிற சர்மன்ஸ், நம்ம கேட்கிற சர்மன்ஸ் நமக்கு உதவியா இருக்கணும், அது நமக்கு ஹெல்ப் பண்ண. சர்மனுடைய நோக்கமே என்ன தெரியுமா, எதுக்கு பிரசங்கம் எடுக்கிறோம், நம்ம அதை எடுத்துட்டு போய் ஒரு காதல கேட்டு இன்னொரு காதல விடாம நம்ம மெடிடேட் பண்ணோம், மைண்டுக்கு தான் தீனிய கொடுக்கறோம். அந்த மைண்டு கொடுக்கற தீனி போய் ஹார்ட்டை டச் பண்ணணும்னா நம்ம போய் பர்சனலா அதை மெடிடேட் பண்ணாதான் அதை ஹார்ட் போய் டச் பண்ணும் பாருங்களா. ஒரு சாலிட் கிறிஸ்டியன் லைஃப் நம்ம காலையில கூட படிச்சோம், ஒரு நிலையான கிறிஸ்தவ லைஃப் நமக்கு இருக்கணும்னா நம்ம மெடிடேஷன் பண்ணாமல் முடியாது. நம்ம படித்த காரியங்களை மெடிடேஷன் பண்ணாமல் முடியாது. ஏன்னா ஒருத்தர் அருமையா சொல்றாரு, விசுவாசம் வந்து நம்ம விசுவாசம் ரொம்ப ஒல்லியான விசுவாசம், அந்த விசுவாசத்துக்கு நம்ம ரெகுலரா தீனி கொடுக்காம போனோம்னா அது என்ன ஆயிரும், ரொம்ப பசி பட்னியில ரொம்ப பலவீன ஆயிடும். அதுக்கு கொடுக்கக்கூடிய தீனி தான் மெடிடேஷன், சத்தியத்தை நம்ம மெடிடேட் பண்றது, தொடர்ந்து மெடிடேட் பண்றது. மெடிடேஷன் மெடிடேஷன் இல்லாம போச்சுன்னா, நான் போன வாரம் பார்த்த மாதிரி சத்தியங்கள் வந்து தற்காலிகமாக நம்ம மைண்ட்ல வரும். அந்த யாக்கோபில் சொல்ற மாதிரி மைண்ட்ல வந்து கொஞ்சம் 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 நம்ம மெமரியில இருந்து ஸ்லிப் ஆகி எந்த பயனும் நம்ம இதயத்துக்கு கொடுக்காம போயிடும். பாருங்களேன், நாங்கள் ரெவலேஷனை படித்தோம், நாங்கள் ஒன்று பேதுருவை படித்தோம், தற்காலிகமாக நம்ம மைண்டுக்கு வந்து நம்ம மெமரியிலிருந்து ஸ்லிப் ஆகி போயிடும், இதயத்தை பாதிக்காம மெடிடேஷன் இல்லாம போச்சுங்க. மெடிடேஷன் இல்லாம போதிக்கிற எந்த பிரசங்கமும் நமக்கு எந்த பயனும் கொடுக்க முடியாது. ஒரு சத்தியத்தில் இருக்கக்கூடிய உரிய எக்ஸசைஸ் வந்து மெடிடேஷன் தான். புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு வரேன்னு? ஒருத்தர் அருமையா ஒரு உதாரணம் ஒரு டைம்ல சொன்னாரு, நமக்கு வந்து நம்ம வயிறு நமக்கு என்ன வேலை செய்தோ மெடிடேஷன் அதான் செய்யும். யோசிச்சு பாருங்களேன், நிறைய சாப்பாடு இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி உள்ள எடுத்துக்கிறோம்? அது வாய் மூலமா போய் பல்லுல நல்லா கடிச்சு ஈசாஃபேகஸ் நமக்கு ஒண்ணு இருக்கு, அது பைப்புல இறங்கி வயிற்றுக்கு போகுது. வயிற்றுல தான் என்ன ஆகுது? அது பீஸ் பீஸா போய் அது விரிஞ்சி நம்ம தேவையான எனர்ஜி, நமக்கு பர்சனலா தேவையான எனர்ஜி, பலன், வைட்டமின்ஸ், மெடிசினல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே போகுது. அந்த வயிறு செய்யக்கூடிய ஒரு வேலை தான் மெடிடேஷன் செய்ய முடியும். யோசிச்சு பாருங்களேன், அப்படி நம்ம அந்த யூஸ் பண்ணி நம்ம படிக்கிற சத்தியங்களை மெடிடேட் பண்ணாம போனோம், சத்தியத்தை மெடிடேட் பண்ணாம போனோம், எந்த பயனும் அதனால ஏற்பட போறது இல்லை நமக்கு. தெர் இஸ் நோ யூஸ். அது நல்லா நான் ரொம்ப உணர்றேங்க, ரொம்ப அவசியம் நம்ம மெடிடேஷன் பண்ண வேண்டியது. ஒரு ரெண்டுமே சத்தியம் தான் இல்லைங்களா, நம்ம கேட்கறதும் சத்தியம், மெடிடேட் பண்றதும் சத்தியம். ஆனா இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு கேண்டில் லைட்டுக்கும் ஒரு சூரிய வெளிச்சத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்ன்றார். யோசிச்சு பாருங்களேன், ஒரு கேண்டில் லைட்டு தான் நம்ம கேட்கிற சர்மன்ஸும் நம்ம கேட்கிற வேத வசனமும், ஆனா சூரிய வெளிச்சம் தான் என்ன பண்ணுது? உயிர் கொடுக்குது இல்லைங்களா, வைட்டமின்ஸ் கொடுக்குது எல்லாருக்கும். கேண்டில் லைட்டுக்கும் சூரிய வெளிச்சனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஒரு மெடிடேஷனுக்கும் ஒரு சும்மா கேட்கறதுக்கும். ஆகவே மெடிடேஷன் அது மாத்திரம் இல்ல, மெடிடேஷன் வந்து ஒரு பலவீனமான, மெடிடேஷன் இல்லாம போச்சுன்னா ஒரு பலவீனமான பிரேயர் லைஃபா இருக்க முடியும். வேத வசனத்தை கேட்கறது, படிக்கிறது, ஜபம், அதுக்கு நடுவுல தான் மெடிடேஷன். வேத வசனம் கேட்கறது, ஜபம் பண்றது எதுக்கு? நம்ம மெடிடேட் பண்ணணும்னு. நம்ம மெடிடேட் பண்ணி நம்மளை எங்க கொண்டு போகணும்? ஜபத்துக்கு கொண்டு போகணும். புரியுதுங்களா? அதை நம்ம பார்த்து படிச்சுக்கணும். ஆகவே சரி, மெடிடேஷனுடைய அவசியத்தை பார்த்தோம். அது இல்லாம எந்த பயனும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம படிக்கிற சத்தியங்களால ஏற்பட முடியாது. அது தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். அது மூதாதியர்கள் இந்த பியூரிட்டிஸ் ரொம்ப எழுதியிருக்காங்க, அதை பத்தி பல காரியங்கள் எழுதியிருக்காங்க. எனக்கு ஞாபகம் வந்ததுலாம் நான் நோட் பண்ணியிருக்கிறேன். சரி, பிராக்டிக்கலா மெடிடேஷன் எப்படி செய்யணும், பிராக்டிக்கலா எப்படி செய்யணும், அதனோட ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளவு பயனா இருந்துச்சுன்னா நம்ம எப்படிதான் செய்யணும்? ஆண்டவர் சொல்ற மாதிரி இரவும் பகலும் செய்யணும் இல்லைங்களா. ஆனா இரவும் பகலும் நமக்கு டைம் இல்லை, அது ஒரு ஃபிகரேட்டிவா போட்டிருக்கு. இரவும் பகலும் உட்காந்து தவமா செஞ்சுட்டு இருக்குன்னு போடல. பிராக்டிக்கலா எப்படின்னா, நம்மளால எவ்வளோ முடியுமோ அந்த டைமை நம்ம எடுத்து பார்க்கணும். நம்ம டைம் எடுத்து பார்க்கணும். டெய்லி செய்யறது நல்லது, டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் செய்யறது நல்லது, ஒரு ப்ராக்டிக்கலாக. இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது நம்ம மெடிடேஷன் செய்ய பார்க்கணும். ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது மெடிடேஷன் செய்ய பார்க்கணும். இந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு இன்டென்சிவாக செய்யக்கூடிய மெடிடேஷன். அது தவிர்த்து வந்து நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோம் இல்லைங்களா, எங்கேயோ ஒரு ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டாக்டர் ஷாப்ல, இல்ல எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறோம், என்ன பண்றோம்? அங்க உட்காந்துக்கிட்டு ஊர்க்கதையை பேசிக்கிட்டு அரட்டை அடிக்கிறது, அவங்கள பார்த்து அவங்களுக்கு என்ன துணி இருக்கு, இவங்களுக்கு என்ன, அதெல்லாம் வீணாக்காம உட்காந்து நம்ம சிந்திக்கலாம் இல்லையா? ஆண்டவருடைய வசனத்தை மெடிடேட் பண்ணலாம் இல்லையா? எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு யோசிச்சு பாருங்களேன். பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா. நம்ம படிச்ச சர்மன்ஸை நம்ம யோசிச்சு பார்க்கலாம், சத்தியத்தை யோசிச்சு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, ஒரு பிரசங்கம் எடுக்கும் போது ஒரு பிரசங்கம் வந்து உங்க வாழ்க்கைக்கு தனித்தனியான அப்ளை பண்ணி செய்யவே முடியாது. ஒரு பிரசங்கம் எடுக்கும்போது இதாங்க ஆண்டவருடைய வாக்கு தத்துவம், பொதுவான சத்தியம் நம்ம எடுத்து சொல்றோம். அதை எடுத்து பர்சனலா நான் காலில் சொன்ன மாதிரி நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுக்கிறது வந்து மெடிடேஷன் தான் செய்ய முடியும். யோசிச்சு நம்ம வாழ்க்கை சூழ்நிலைக்கு அது எப்படி அப்ளை பண்றது, நம்ம நிலைமைக்கு எப்படி அப்ளை பண்றது, அதை செய்ய பார்க்கணும். அது செய்யலன்னா நமக்கு எந்த பயனும் இருக்கக்கூடாது. ஆகவே அது செய்யறதுக்கு நம்ம ஒரு நேரத்தை ஒதுக்கணும். அதனுடைய நன்மைகளை அதனுடைய நன்மைகளை நம்ம உணர்ந்தோம்னா நிச்சயமா பல விதத்தில் நம்ம வீணா பேசுறது, வீணான என்டர்டைன்மெண்ட்ல நேரத்தை வீணாக்குறத விட்டுட்டு, அதான் துன்மார்களுடைய வழியில நில்லாமல் பரியாசக்காரர்களோடு உட்காராமல் ஜோக்குங்க பேசிக்கிட்டு அதை பேசிக்கிட்டு அட்டு அடிக்கிறதெல்லாம் அவன் செய்யாமல் அவன் என்ன செய்வான், இரவும் பகலும் தேவனுடைய வசனம். அதுலாம் டைம் வேஸ்ட், அதுல நம்ம டைம் வேஸ்ட் ஆக்கணும்னா இங்க எங்க மெடிடேஷன் டைம் இருக்க முடியும், டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்போம். அதுல டைம் வேஸ்ட் ஆக்காம நம்ம இதுக்கு நேரம் கொடுக்க பார்க்கணும் பாருங்களேன். விசேஷமா சண்டே இல்லைங்களா, சண்டே ஆண்டவருடைய ஆராதனைக்கு வரும்போது அட்லீஸ்ட் 15 minutes ஆகுது, நம்ம உட்காந்து சத்தியங்களை சிந்திச்சு வசனத்தை யோசிச்சு கொஞ்ச நேரம் இல்லைங்களா, ஒரு பகுதி எடுத்து ஒரு வசனத்தை எடுத்து இல்லைன்னா ஒரு சத்தியத்தை எடுத்து நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். நம்ம சூழ்நிலைக்கு நம்ம வாழ்க்கைக்கு we have to think இல்லைங்களா, யோசிச்சு பார்க்கணும், அதை ஞாபகத்துக்கு கொண்டு வர பார்க்கணும். கீப் மெடிடேட்டிங். எவ்வளவு நேரம் மெடிடேஷன் செய்யறது சரி, எவ்வளவு எப்பப்பெல்லாம் செய்யணும்னு பாக்குறோம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம வருவதற்கு முன்பதாக செய்யறது ரொம்ப பலனளிக்கும் இல்லைங்களா, நம்ம சர்மன் கேட்கறதுக்கும் ஆராதனைக்கும் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அது மாத்திரம் இல்ல, நம்ம கேட்டுட்டு போறோம், கேட்டுட்டு போறோம். பிசாசு என்ன பண்ண பாக்குது, அப்படியே மேல இருந்து மெடிடேஷன் பண்ணாத ஆளுங்களுக்கெல்லாம் அது எந்த பயனும் வராத மாதிரி எடுத்துக்க பாக்குது இல்லைங்களா விதைய. நம்ம என்ன செய்யணும், ஒரு டைம் எடுத்து சிந்திக்க பார்க்கணும் இல்லைங்களா, நம்ம கேட்ட காரியத்தை மெடிடேட் பண்ணுவோம், யோசிப்போம், அதை யோசிச்சு என் வாழ்க்கையில நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும், இதை எங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத நம்ம மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கணும். அமைதியா இருந்து அந்த வாரத்துல ஒரு 30 minutes சொல்றோம் இல்லையா, அது வர ரொம்ப இன்டென்ஸும் மெடிடேஷன் அது செஞ்சு பாருங்க. நம்மள தச்சோதித்து டிஸ்டர்பன்ஸே இல்லாத ஒரு இடத்துல உட்காந்து நம்ம சிந்திச்சு நம்ம மெடிடேட் பண்ண பார்க்கணும். அதுமா அந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷமா நம்ம கம்யூனியன் எடுக்கும்போது, நம்ம லார்ட் சப்பர் கூட சொன்னோம் இல்லைங்களா, கம்யூனியன் எடுக்கும்போது அது செய்யாம வந்தா தன்னைத்தானே சோதித்தறியாம வந்தா பயர தண்டனை தான் கிடைக்கும் சொல்லி இருக்கிறார். அந்த டைம்ல செய்யறது ரொம்ப அவசியம், நம்மள தச்சோதித்து பார்த்து செய்யற அவசியம். சரி, இதெல்லாம் இந்த டைம்ல நம்ம செய்யலாம், டைம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யலாம். வாரத்தில் ஒரு இன்டென்ஸிவ் மெடிடேஷன் 30 minutes செய்ய பார்க்கணும். அதுக்கு டைம் ஒதுக்காம இருந்தோம்னா நம்மளால செய்யவே முடியாது. அடுத்ததாக எவ்வளவு நேரம் செய்யறது, எது வரைக்கும் மெடிடேஷன் செய்யறது அப்படின்னா பாருங்க, ஒருத்தர் அழகா எழுதியிருக்காரு, டில் யூ கெட் சம் சென்சிபிள் பெனிஃபிட் டு த சோல். எவ்வளவு நேரம் மெடிடேஷன் செய்யறதுன்னா நம்ம படிச்ச காரியத்தில இருந்து நம்ம உணரக்கூடிய நன்மை நமக்கு அதுல இருந்து கிடைக்கிற வரைக்கும் அதை சிந்திச்சு பார்க்கணும். யோசிச்சு பாருங்களேன், நம்ம படிச்ச காரியங்கள்ல இருந்து நம்ம உணரக்கூடிய நன்மை நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் அதுல மெடிடேஷன் பண்ணணும். இன்னொரு ஒரு உதாரணம் சொல்ல போனோம்னா, மெடிடேஷன்ன்றது வந்து ஒரு ஒரு நனைஞ்சிருக்கிற விறக, ஈரமா இருக்கிற விறக கொளுத்தி விடுற மாதிரி. அது ஆரம்பத்தில் பத்துமா பத்தாது, கொஞ்சம் பத்த வைக்க பார்ப்போம், புகையும் புகை வரும் இல்லைங்களா, புகை வந்து ஆனால் திருப்பி பத்த வச்சு திருப்பி பத்த வச்சு திருப்பி பத்த வைக்க என்ன ஆகும், கப்புன்னு கொஞ்ச நேரத்தில் நெருப்பு பிடிச்சிக்கும் ஆரம்பத்தில். அதே மாதிரி தான் மெடிடேஷன் என்ன பண்ண பார்க்கும், அந்த சத்தியத்தை நம்ம யோசிச்சு சிந்திச்சு அதில் இருக்கிற ஆழத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது ஆரம்பத்தில் ஒன்றும் புகையிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுக்கு யோசிச்சு பார்க்கும்போது நம்ம இதயத்தில் உணரும்படிக்கு செய்ய ஆரம்பிக்கும். அந்த சத்தியம் நம்ம இதயத்தில் வேலை செஞ்சு நமக்கு பயங்கர அதை குறித்து உணர்வு உணர்ச்சி ஏற்படும்படிக்கு ஆரம்பிக்கும் பாருங்க. அதான் ஹார்ட்டை டச் பண்றதுன்றோம் இல்லைங்களா, சத்தியம் படிக்கிறதும் சரி கேட்கறதும் சரி மைண்ட் ஒண்டி தான் டச் பண்ணோம், ஆனா நம்ம அதை தெரிச்சு தியானிக்கும் போது தான் நம்ம இருதயத்தை போய் தொட்டு உணர்ச்சிகளை நம்ம கொண்டு வர்றது பாருங்களா. மெடிடேஷன் பயங்கரமான உணர்ச்சிகளை நம்ம கொண்டு வரோம், நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா. ஆகவே அதுக்கு மெடிடேஷனுக்கு இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டிய ப்ரிப்பரேஷன் என்ன, நம்ம மைண்டை கிளியராக வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் நமக்கு ஏதாவது குற்ற உணர்வு ஏதாவது தப்பான உணர்வு இருந்துச்சுன்னா அதுக்கு அறிக்கை செஞ்சு நம்ம மைண்டை கிளியராக வச்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிக்கணும். எதை குறித்து மெடிடேட் பண்ணுறது, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு சாமன் இல்லைங்களா, எதை குறித்து மெடிடேட் பண்ணுறது நமக்கு கண்டென்ட்டாக இல்லை, யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ விஷயம் இருக்குது, எவ்வளோ படித்த காரியங்கள் இருக்குது. நம்ம படித்த வசனமே எடுத்துட்டு போய் இல்லைங்களா, காலில் படித்தோம் 3:10 வாழ்க்கையெல்லாம் மெடிடேட் செய்யலாம். 1 Peter 3:10 யாராவது மனப்பாடமாக சொல்ல முடியுமா, படிச்சிருக்கீங்களா, சொல்றீங்களா, 5:10 1 Peter 5:10 என்ன பார்த்தோம், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களுக்கு சகல கிறிஸ்து இயேசுக்குள் சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே உங்களை சீர்படுத்தி ஸ்திடப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக அப்படின்ற எவ்வளவு அடங்கி இருக்கு அதுல. அதுல போய் மெடிடேட் பண்றோமா, அதை நம்ம வாழ்க்கைக்கு அப்ளை பண்ண, ஐயோ இங்க சீரிலேயே அங்க ஒழுங்கில்லையே, அங்க நிலையே இல்லையே, ஸ்டெபிலிட்டியே எனக்கு இல்லையே, எங்களுக்கு பலமே இல்லையே, அங்க ஆண்டவரே சகல கிருபையும் பொருந்தி வராச்சு, அதை வச்சு எவ்வளவு மெடிடேட் பண்ணலாம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் மெடிடேட் பண்ணலாம் இல்லைங்களா. ஆண்டவரே என்ன உங்களுடைய நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறியே, நீர் கால் பண்ணிட்டு என்ன என்ன சீர்படுத்தாம விடமாட்டீரேன், எவ்வளவு யோசிக்கலாம் அதை பத்தி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் அப்ளை பண்ணலாம். இன்னொன்னு, நம்ம மெடிடேஷன் பண்ணும் போது நம்ம வாழ்க்கை சூழ்நிலையை அதுல போட்டு யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு பாவத்தை பாவ உணர்வு இருக்கு, இல்ல பாவத்துக்கிட்ட போராடுறோம்னா பாவத்தை குறித்து மனம் திரும்புதலை குறித்து மெடிடேஷன் பண்ணலாம். அது பண்றதுனால பாவத்தின் மேல அதிகமான வெறுப்பு நமக்கு வர ஆரம்பிக்கலாம் பாருங்களேன். நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற டாபிக்கா நம்ம செலக்ட் பண்ணி மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்மள எந்த டிஸ்ட்ராக்ஷன், அந்த நேரத்தில் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது மனசு அப்படி இப்படி போகும்போது ஜபத்தினாலேயோ வார்த்தையை திருப்பி திருப்பி படிக்கிறதுனாலயோ நம்ம கொண்டு வர பார்க்கலாம் பாருங்களேன். அது மாத்திரம் இல்ல, அதை படிச்சு நம்ம என்ன செய்யறது, அதை நமக்கு அப்ளை பண்ண பார்க்கணும். சத்தியத்தை பர்சனலா நமக்கு அப்ளை பண்ண பார்த்து அதை வந்து அங்கதான் பாருங்களேன், அந்த மெடிடேஷன் நம்ம எடுத்துக்கிற தீர்மானங்கள் தான் உறுதியா நமக்கு இருக்க முடியும். அதை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ண பார்க்கணும். சரி, அதை பண்ணி முடிச்சு ஒரு ஜபத்தோடு முடிக்கலாம் இல்லைங்களா. மெடிடேஷன் ஒரு ஜபத்தோடு முடிக்கலாம். ஆகவே இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கிறோம், மெடிடேஷனுடைய அவசியம், அது எவ்வளவு அவசியம், அது இல்லாம எந்த பிரசங்கமும் நமக்கு பயன்படாது. அதை நான் ரொம்ப உணர்றேன், அதை நீங்களும் உணரணும்னு பாக்குறேன். எல்லா இதா நழுவி நழுவி போயிடும். நம்ம படிச்ச சத்தியங்களை இரவும் பகலும் தியானிக்கிற மனிதர்களா நம்ம மாறணும், ரொம்ப அவசியம். அது எப்படி செய்யணும்னு சில பிராக்டிக்கல் சஜஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்ததாக அந்த மெடிடேஷன் செய்யக்கூடிய நன்மைகளை நம்ம பார்த்து முடிப்போம். ஒரு சில பேர் சொன்ன கோட்ஸ் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஜான் ஓவன் பெரிய பிரசங்கி, அவர் என்ன சொல்றாரு, ஒரு மனிதன் கிருபையில அதிகமா வளருவதோ, ஒரு மனிதன் கிருபையில் கெட்டு கெட்டு வளராம போறதோ, அவன் அதிகமா தியானம் செய்யறதோ குறைவா தியானம் செய்யறதுலயே பொறுத்திருக்கிறது. பாருங்களேன் எவ்வளவு ஞானமா சொல்லியிருக்கார். ஒரு மனுஷன் கிருபையில அதிகமா வளருதோ வளராம போய் கெட்டு போறதோ எதுல அடங்கி இருக்கு, அவன் படிச்ச காரியங்கள் கேட்ட காரியங்கள்ல எவ்வளவு தியானம் பண்ணுகிறானோ அதுலயே அடங்கி இருக்கிறது. அதுதான் பாக்குறாரு. இன்னொன்னு பேக்ஸ்டர் ஒன்னு சொல்லி இருக்கிறார். என்ன, ஏன் இவ்வளவு பிரசங்கம், ஏன் இவ்வளவு போதனை, அநேக பேர் கேட்டு கேட்டு கேட்கறதுக்கு டயர்ட் ஆகுறது இல்ல, ஆனா அவங்க ஆத்மா இன்னும் ஏன் பசியில பட்டினியா இருக்கிறது சொல்ற, பசியில பட்னியா இருந்து செழிப்படையாத காரணம் என்ன, இவ்வளவு பிரசங்கம் இருந்து இவ்வளவு சத்தியங்கள் இருந்து யோசிச்சு பாருங்க, நிறைய சாப்பாடெல்லாம் இருக்குது, ஆனா ஆத்மா மெலிஞ்சு போய் பசியா பட்னியா இருக்குது, அதுக்கு என்ன காரணம், இதுலயும் என்ன காரணம், ஒழுங்கு ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல, சாப்பிடாதது சாப்பிட்டத ஒழுங்கா ஜீரணம் பண்றது இல்ல இல்லைங்களா, அதனாலதான் உடம்பு கெட்டு போறது. அதே தான் இவர் சொல்றாரு, இப்படி அநேக சத்தியங்கள் இருந்து அநேக பிரசங்கம் இருந்து அதுக்கு மத்தியில ஆத்மாவில் ரொம்ப பட்னியா வெறுமையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, தியானத்தை நிராகரிப்பதுனால், தியானம் பண்ணுகிற மனிதர்களா இல்லாம இருப்பதுனால். ஒருத்தர் ஒரு அம்மா செய்வாங்களா, அவங்க சர்ச்ல ரொம்ப பக்திமான் ரொம்ப ஆவிக்குரிய ஜீவத்துல முன்னேறி இருக்குமா, என்ன அவங்க செய்வாங்களா, பிரசங்கம் எடுக்கும் போது எல்லா பிரசங்கம் இன்னைக்கு என்னத்தை பத்தி படிச்சோம், ஓ ஒன்னு பேர் மூணு பத்தி படிச்சோம்னா வேற ஒண்ணுமே மனசுல அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அதனால என்ன செய்ய, நமக்கும் அப்படி ஆயிடலாம் இல்லைங்களா, என்னத்தை படிச்சோம் இன்னைக்குன்னா ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது. அந்த அம்மா என்ன செய்வாங்களா, அந்த பிரசங்கம் எடுக்கும் போதே அதுல வர ஒரு சில பாயிண்ட்ஸ் நோட் பண்ண, ஒரு நிறைய எடுக்க மாட்டாங்க, ஒரு சில பாயிண்ட்ஸ், அது என்னத்துக்கு எடுப்பாங்கன்னா அந்த பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு போய் ஒன்றரை மணி நேரம் தியானம் பண்ணுவாங்க. தியானத்துக்கு சாப்பாடு, தியானத்துக்கு தான் பாயிண்ட்ஸ் நோட்ஸ் எடுக்கிறது பாருங்களா. அதை எடுத்துட்டு போய் முழங்காலிட்டு அதை அரை மணி நேரம், சாரி ஒன்றரை மணி நேரம், அரை மணி நேரம் அதை போய் தியானம் பண்ணுவாங்களாம். அந்த அம்மா சொல்லிச்சான், அந்த பிரசங்கம் கேட்கறத விட அங்க ஞாயிற்றுக்கிழமை போறத விட அந்த தியானம் பண்ற நேரம் தான் தனக்கு மிகுந்த வளர்ச்சி கொடுத்துருக்குன்னு அந்த அம்மா சொல்றான் பாருங்களேன். வெரி இம்பார்ட்டன்ட், அதை நம்ம பார்த்துக்கணும். ஆகவே தேவ அது மாத்திரம் இல்ல, லார்ட் சப்பரை நம்ம ஒழுங்கா எடுத்துக்காதது, ஒழுங்கா எடுத்துக்கவே முடியாது, தியானம் பண்ற பழக்கம் நமக்கு இல்லைன்னு. சரி, கடைசியா நானு இதுல இருக்க நன்மைகளை நம்ம பார்த்து முடிப்போம். இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம், தியானத்தின் அவசியம். சரீர பிரகாரமா பல விதமான நன்மைகள் இருந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரமா நான் சொல்லிட்டு வரேன். தியானம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. என்ன தியானம்னா, நீங்க உட்காந்து புத்தர் மாதிரி உட்காருறீங்களோ, எப்படி உட்காருறீங்களோ, எப்படின்னா உட்காந்துக்கலாம், அதை பத்தி இல்லை. எல்லாம் சாஞ்சின்னு உட்காரலாம், அதை பத்தி எல்லாம் ஒன்றும் இல்லை. தியானம்னா அக்ரஸிவா நம்ம ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம மைண்டு கொண்டு வர்றது. எந்த அளவுக்கு அதை சிந்திக்கிறோம்னா அது வாயில கூட உளர்ற மாதிரி அதை சிந்திக்கிறது. போகும்போதே சில பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு அதுல ஈடுபட்டு இருக்கிறது. வாயிலிருந்து அதை பிரியாதிருப்பதாகன்றார். வாயிலிருந்தே அது போக கூடாது. ஏன் அது அந்த அளவுக்கு நீ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே உன் மைண்ட் செதறாத படிக்க அது சொல்ற இல்லைங்களா. நம்ம முன்னர் தான் மைண்டு செதறிடும். அது மைண்டு செதறாத இருக்கிறதுக்கு படி அந்த வசனத்தை ஒரு ஜோரா கூட சொல்லி மொழிவிக்கிட்டு இருக்கலாம். தனக்குத்தானே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு. அப்படிதான் தியானம் இல்லைங்களா. ஹோலி எக்ஸசைஸ், மைண்ட் எக்ஸசைஸ், ஞாபகத்துக்கு கொண்டு வந்து நம்ம பர்சனலா நமக்கு அந்த வசனத்தை அப்ளை பண்றது, நம்ம சூழ்நிலைகளுக்கு அப்ளை பண்றது, நம்ம ஜீரணிக்க பாக்குறது, அதான் தியானம். அதனோட நன்மைகளை பத்தி பார்ப்போம். பாருங்களேன், இது இதெல்லாம் நிறைய இடத்துல பார்த்து நான் யோசிச்சு எழுதுனது. முதலாவது நன்மை, நான் ஏற்கனவே இதெல்லாம் பார்த்திருக்கிறோம். சத்தியத்தில் ஆண்டவர் வந்து ஒரு கவர் மாதிரி போட்டிருக்கிறார், ஒரு ஸ்கிரீன் மாதிரி போட்டிருக்கார். அந்த சத்தியத்தின் ஸ்கிரீனை எடுத்து சத்தியத்தை நமக்கு உண்மையாக்குறது தியானம், ரியலா நமக்கு பண்றது இல்லைங்களா. பார்த்தா வேறு ஒரு கவர் போட்டுக்கிற மாதிரி இருக்கு, ஒரு ரியலா இல்லாத மாதிரி இருக்கு. அதை ரொம்ப ரியலா நம்ம பர்சனலா மாத்துறது தியானம். அது இட் மேக்ஸ் இட் ரியல். நமக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய தூரத்தை குறைக்கிறது தியானம். சத்தியத்தை வந்து நம்ம இருதயத்துக்கு கொண்டு போய் நம்ம இருதயத்தை கொழுந்துட்டு எரிய செய்யக்கூடியது தியானம். அந்த கொழுந்துட்டு எரிய செஞ்சு நம்ம கீழ்ப்படிதலுக்கு தேவையான வல்லமையை கொடுப்பது தியானம். பாருங்களேன், வெறும் சத்தியத்தை கேட்டு மைண்டோடு போறது இல்லை, அதை வச்சு நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம உணர்ச்சி இதயத்தை பாதிச்சு பயங்கரமான உணர்ச்சிகளை வர வச்சு இதயத்தை கொழுந்துட்டு எரிய வச்சு அதுக்கு கீழ்ப்படிய வைக்கிறது தியானம் தான் செய்ய முடியும். பாருங்களேன், இந்த பிரசங்கினாலையும் செய்ய முடியாது, ஒரு தியானத்தினால தான் செய்ய முடியும். பாருங்க அதனோட நன்மை, அதில் பயங்கர உணர்ச்சியை நமக்கு கொண்டு வரும். பாருங்களேன், அதுதான் இங்கே யோசுவால ஒன்று இடத்துல இந்த வசனத்தின்படி நீ இதுல ஒன்று தவறாம நீ கீழ்படியும் படிக்க நீ என்ன செய்யணும், இரவும் பகலும் அதை தியானம் செய்யணும். அதை இரவும் பகலும் தியானம் செஞ்சினா அதுக்கு தேவையான பலன், உணர்ச்சி, ஆர்வம், ஆசை எல்லாம் உனக்கு வரும், நீ கீழ்படிவன், அதுக்கு வல்லம் உனக்கு கிடைக்கும். ஆகவே முதலாவது நன்மை அது பார்க்கிறோம். ரெண்டாவது, தேவனை தேவனுடைய உண்மையான அறிவு, வெறும் தலையில இருக்கிற அறிவு மாத்திரம் இல்லை, உண்மையான அறிவு, அவரை நேசிக்கக்கூடிய அறிவு தியானம் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். அதனால தான் நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா தியானத்துக்கு ரொம்ப போட்டிருக்கு இல்லைங்களா. தேவனுடைய உண்மையான பயத்தை நமக்கு கொடுக்கறதே தியானம் தான். என் மகனே என் வசனத்தை கேள், என் வசனத்தை உன் இருதயத்தில் கட்டிக்கல், அதை இருதயத்தில் திருப்பி திருப்பி யோசி, அதெல்லாம் என்ன சொல்லுது நீதிமொழிகள். அப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறது என்னதென்று அறிந்து ஞானத்தை அடைவாய் அப்படின்னு நீதிமொழிகள் சொல்லுது. என்ன அதான் தியானத்தை பத்தி தான் அது நமக்கு வலியுறுத்துது இல்லைங்களா. அது ஃபியர் ஆஃப் காட். ஒருத்தர் கூட சொல்றார், த மதர் ஆஃப் ட்ரூ விஸ்டம் இஸ் மெடிடேஷன். உண்மையான ஞானத்துக்கு தாய் தியானம். பாருங்களேன், அது மாத்திரம் இல்லை, அடுத்ததாக அதனோட நன்மை வந்து அது நம்மளுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தி தேவனுடைய வாக்கு தத்தங்களில் நாம் அதிக விசுவாசத்தோடு வாழும்படிக்கு நமக்கு செய்யும். விசுவாசம் அதிகம் ஆகணுமா, கேட்கறதுனாலேயே வேதம் சொல்லுது, கேட்பதுனாலேயே விசுவாசம் வருகிறது. விசுவாசம் அதிகம் ஆகணும் வர கேட்கறதுனால இல்லை, அதை கேட்டு நாம் அதை சிந்தித்து தியானம் பண்ணணும். தியானம் மனம் திரும்புதலை அதிகமாக்கி, மனம் திரும்புதலை ரொம்ப அதிகப்படுத்தி வாழ்க்கையை மாற்றும். மனம் திரும்புதலை அதிகப்படுத்துறது தியானம். அதோட நன்மைகள் பார்க்கிறோம். மெமரி பவரை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். சத்தியத்தின் ஒரு காரியத்தை தியானம் பண்ணிட்டோம்னா நம்ம ரத்தத்தில் சேர்ந்துடும் தெரியுங்களா, மறக்க முடியாது. அது எப்படி மறக்க முடியும், ஒரு காரியத்தை தியானம் பண்ணி பர்சனலாக நான் மாற்றிக்கிட்டேன்னா அதை எப்படி இங்கே மறக்க முடியும், என்னதான் அது மாறிடுச்சு, அதை மறக்கவே முடியாது. சத்தியம்லாம் உள்ள ரத்தத்துல ஓடுற மாதிரி இருக்கும். அதுதான் தியானத்தை செய்ய முடியாது. மெமரி பவர் இம்ப்ரூவ் பண்ணும். தேவனை ஆழமா ஆராதிக்க நமக்கு உதவுறது தியானம். இந்த பாருங்க சொன்னதே அதுலயே வருது. நம்ம ஆத்தும ரத்தத்தில் வேத சத்தியங்களை இன்ஜெக்ட் பண்ணி விட்டுறோம் தியானம். ஆத்மாக்கு ரத்தம் இல்லை, ஆனால் அந்த ஒரு அடைமொழியா சொல்ற நம்ம ஆத்மா ரத்தத்தில் சத்திய வேத சத்தியங்களை இன்ஜெக்ட் பண்ணி விட்டுரும் தியானம். வல்லமையான ஜப வாழ்க்கை கொடுக்கும் தியானம். சாமன்ஸையும் வேதத்தை படிக்கிறதும் மெய்யான நன்மை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யறது தியானம். கேட்கறது நம்ம வெறும் வாயில சாப்பிடுற மாதிரி, ஆனா தியானம் பண்றது நம்ம ஜீரணிக்கிற மாதிரி. நான் சொன்ன மாதிரி பாவத்தை இருதயத்திலிருந்து வெறுக்க செய்யறது தியானம். பாவத்தை இருதயத்திலிருந்து வெறுக்க செய்யறது. ஏன் பாவத்துக்கு தேவையான, பாவம் நம்மளை தாக்கும் போது அதுக்கு விரோதமா தேவையான ஆயுதங்களும் சரி வாக்குவாதங்களும் சரி அதை மேற்கொண்டு நம்ம பர்சனல் பாவங்களை அடக்கி அதை மேற்கொள்றதுக்கு வல்லமை கொடுக்கக்கூடிய தியானம் தான். அதுக்கு விரோதமா வசனங்கள் எல்லாமே நம்ம இருதயத்தை ஆட்கொள்ளுது இல்லைங்களா, அப்ப மேற்கொள்றதுக்கு உதவி செய்யறது. அடுத்ததாக நம்ம பார்த்திருக்கிறோம் கீழ்ப்படிதலுக்கு ட்ரெமெண்டஸ் எனர்ஜி கொடுக்கும். ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கீழ்ப்படியும்படிக்கு வல்லமை பயங்கரமா கொடுக்கும். ஆவிக்குரிய கடமையை நாம் செய்து உண்மையாவே பக்தி உள்ளான பக்தி வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவி செய்யறது தியானம். ஏன் அப்படி தியானம் செய்யற மனிதர்கள் வந்து உலகத்தை விட்டு பிரிந்து தேவ பிரசன்னத்தில் வாழுகிற உணர்வு, தேவன் தங்களை பார்க்கிறாரு, தேவன் அவங்களுக்கு ரியலா இருக்கிற மாதிரி அவங்க உணர முடியும். தந்திரங்கள் சோதனைகள் இருந்து நம்ம தப்புவதற்கு உதவுற தியானம். இதுக்கெல்லாம் வசனங்கள் இருக்கு, நான் எடுத்து சொல்லல உங்களுக்கு. அது வசனங்கள் சைடுல நோட் பண்ணிருக்கேன், அதை நான் சொல்லல. இதுக்கு பாத்தீங்கன்னா 119:11 வசனத்தில் போட்டிருக்கு, 1 யோவான் 2:14 போட்டிருக்கு, சாத்தானையும் இது பண்ண முடியும். அது மாத்திரம் இல்ல, தியானம் பண்றவர்களுக்கு மிகுந்த நன்றி உள்ள இருதயம் இருக்குமா, யோசிச்சு பாருங்க. ரொம்ப நன்றி உள்ள, ஏன்னா கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் ஒன்னொன்னு நினைச்சு பார்த்து பாக்குறவங்க, அவங்க நினைச்சு பார்த்து ரொம்ப நன்றி உள்ள இருதயம் அவங்களுக்கு இருக்கும் தியானம் பண்றவங்களுக்கு. தியானம் கடவுளை மகிமைப்படுத்தும், நம்மளை மற்றவங்களுக்கு உதவி இருக்கிறவர்களாக செய்யும். ஆகவே இதோ நம்ம முடிப்போம் பாருங்களேன். இந்த நெக்லெக்ட் ஆஃப் மெடிடேஷன், தியானம் நம்ம பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளம், ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளம். அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். ஏன் அப்படி பண்ணாம விடுறது வந்து ஒரு கடினமான இதயத்தை, எவ்வளவு சத்தியம் கேட்டிருந்தாலும் கடினமான இதயத்தை நமக்கு ஏற்படுத்திட முடியும். கடவுளுடைய வாக்கு தத்தங்கள் அவருடைய சத்தியங்கள்லாம் நம்மள எந்த பாதிப்பும் இல்லாம நமக்கு செஞ்சிட முடியும். நன்றி இல்லாத அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நன்றி இல்லாத இதயத்தை கொடுத்துட முடியும். பராமரிப்புல ஆண்டவர் அனுப்புற அனுபவங்களும் இந்த அனுபவங்கள் மூலம் தான் நம்ம கத்துத்தரார் இல்லைங்களா, பாடுகள் மூலமா தான் கத்துத்தரார். அந்த பாடுகள்லையும் அனுபவங்களையும் ஒண்ணுமே கத்துக்க முடியாத மாதிரி நம்ம போயிருவோம், எந்த பலனும் எல்லாம் அடைய முடியாத மாதிரி நம்ம போயிருவோம். சர்மன்ஸும் சத்தியங்களும் சர்ச் மீட்டிங்ஸ்னால எந்த ஆத்தும நிரந்தர நன்மையும் பெற முடியாம நம்ம போயிட முடியும். ஆகவே ரொம்ப அவசியம் நம்ம என்ன தியானம் செய்ய. ரொம்ப கஷ்டப்பட்டு இத உங்களுக்கு சொல்ல பாக்குறேன், அங்கெல்லாம் என்கரேஜ் ஆயிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வெரி இம்பார்ட்டன்ட் மெடிடேஷன் செய்யறது. இதை பத்தி ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க வந்து கேளுங்க, பிகாஸ் ஐ எம் பிராக்டிசிங் இல்லையா. நான் ரொம்ப அவசியம் நான் வசனத்தை எடுத்து ரொம்ப ரொம்ப பண்றது, ஏன்னா பர்சனலா நான் பண்ணணும், இனிமே பர்சனலா ரொம்ப நேரம் செலவிடணும்னு நான் பாக்குறேன். நீங்களும் அந்த வசனங்கள்லாம் கேட்டு என்ன பண்ணணும், இனிமே ரெகுலரா இதை பண்ண ஆரம்பிக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிந்திச்சு ஆண்டவருடைய இதை இரவும் பகலும் தியானிச்சா உண்மையா சொல்றேன் நம்ம நிலைமை, அவங்க உலகத்தாரே என்ன சொல்றது, நம்ம வாழ்றதை விட 100 மடங்கு நல்லா இருக்கும்ன்றாங்க. தேவனுடைய வசனத்தை தியானம் பண்றதுனால எவ்வளவு நன்மை கிடைக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. சரி, நம்ம ஜெபம் பண்ணுறோம்.